நம்ம எல்லாருமே நம்ம நாட்டை நம்ம நேசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் தேசப்பற்று இல்லாமல் இல்லை. நம்ம பிறந்த மண் அது மேலே ஒரு பற்று, ஒரு வாஞ்ச. நம்மெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு எல்லாரும் சந்தோஷம் பெருமை இருக்கத்தான் செய்யுது. அந்த தேசப்பற்றுனால நம்ம தேசம் வந்து தவறான பாதையை நோக்கி போகும்போது, அந்த தேசம் தவறான தலைவர்களை அறியாமையில் தெரிந்து கொள்ளும் போது, பிரிவினைகள், வெறுப்பு, விரோதங்கள் அதெல்லாம் அதிகமாகி இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தம் தான் ஏற்படுகிறது இல்லைங்களா. மனசே உடஞ்சி போகிற மாதிரி சில நேரங்கள் அதை நினச்சிக்கிட்டா கூட இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நாடு எங்கே போவோம்னு தூக்கம் கூட வராமல் நமக்கு ஆயிடலாம். நம்ம இந்த தேசத்தில் வெறும் பறந்து தான் இருக்கிறோம். கொஞ்ச நாளில் இந்த உலகத்தை விட்டு போயிட போகிறோம். அதோடு இந்த தேசத்துக்கும் நமக்கும் முடிய போகுது. நமக்கே இந்த அளவுக்கு தேசம் நிலைமையை நினைச்சு பற்று இது அழியுதே இப்படி போகுதேன்ற வேதனை, சொல்லி முடியாத வேதனை இருந்துச்சுன்னா உங்களால் யோசிக்க முடியுமா கடவுளுடைய மனசில் எந்த அளவுக்கு வேதனை இருக்கும். ஒரு தேசத்தை அவர் பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களை விட அவர் ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு அதை மிகவும் நேசிச்சு அதை உற்பத்தி செய்தவர் அவர். அந்த தேசத்தோடு உடன்படிக்கை செய்து ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக அந்த தேசத்தை பராமரித்து காத்து அதுக்காக எத்தனையோ தேசங்களை இல்லாமல் பண்ணி ஒரு பாலம் தேன ஓடுற தேசத்தை அவங்களுக்கு கொடுத்து, தன்னுடைய கற்பனைகளை கொடுத்து, சாக்கியத்தை கொடுத்து, தன் நாமத்தை கொடுத்து, தன் பிரசன்னத்தை அவங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி, தன்னுடைய பேரை இவங்க மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஏற்படுத்தி ஒரு தேசத்தை வச்சிருக்கும் போது அந்த தேசம் மிகுந்த தன் பேச்சை கேட்காம மிகுந்த அழிவை நோக்கி போகிறது அவர் பார்க்கும்போது அவர் மனசுல எந்த அளவுக்கு வேதனை இருக்கும். நம்மளால அதெல்லாம் யோசிக்க கிரகிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம படிக்க போற வசனங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் ஒரு வெளிப்பாடாக வந்த வசனங்கள் தான். யுக்ரைன்ல நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைகிறோம். அப்படி தாக்குறாங்க, இப்படி தாக்குறாங்கன்னு. ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப தாக்கப்பட்ட, ரொம்ப துன்புறுத்தப்பட்ட, ரொம்ப அழிக்கப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட மக்கள் அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் தான். யூத மக்கள் மாதிரி உலகத்துல வேற யாருமே துன்புறுத்தப்படல உலக வரலாறுல. நீங்க கூகுள்ல போய் ஜூவிஷ் பர்சிக்யூஷன் போட்டிங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வரும். விக்கிபீடியால உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலும் துன்புறுத்தப்பட்ட ஒரு மக்கள் யாருன்னா அது யூதர்கள் தான். ரொம்ப துன்புறுத்தப்பட்ட, அவங்களுடைய துன்புறுத்துதல் மிக உச்சக்கட்ட விதத்தில் 70 AD ஆரம்பிச்சு அவங்க திக்காதசையில் செதடிக்கப்பட்டு துன்பம் 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 தான். கிறிஸ்தவம் பல நாடுகள் பரவி அது தேசிய மதங்களாக மாறிச்சு, ரோமன் கத்தோலிக் மதமாக மாறின பிறகு எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு ஆன்டி ஜூவிஷ், ஆன்டி செமிட்டிசம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. யூதர்களுக்கு விரோதமான உணர்வு முழு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் இந்த கிறிஸ்தவம் பரவின இடங்கள்லையும், ஏன்னா கிறிஸ்துவை கொன்னவர்கள் இவங்க தான்ற ஒரு வெறுப்பு யூதர்கள் மேலே வந்து யூதர்களை கொஞ்சம் நஞ்சம் இல்லை படுத்தின துன்பங்கள். அவங்க ஊர்லேயே மிடில் ஏஜஸ்லாம் ஊர்லேயே வாழ முடியாத அளவுக்கு வெளியில் வைப்பாங்க. ரோமன் கத்தோலிக் ஒரு குருசேட்ஸ்னு ஆரம்பிச்சிச்சு, பரிசுத்த போர், சத்திய போர், பரிசுத்த போர்னு ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இஸ்ரேல் பூமியை வந்து துருக்கியர்கள் பிடித்து கொண்டு அதை ரொம்ப தங்களுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம போய் அதை பிடிக்கணும் அப்படின்னு ரோமன் கத்தோலிக் வந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய போர், பரிசுத்த போர்னு பேரை வச்சு அந்த தேசத்தை பிடிக்க போகும்போது யூதர்கள் வந்து அவங்களையும் உரிமை கொண்டாடக்கூடாது என்பதற்காக ஊர் ஊரா யூதர்கள் ஊருங்களுக்கு போய் ஒன்று அவங்க கிறிஸ்டியனுக்கு கன்வெர்ட் ஆகணும், இல்லை அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க. அதை செஞ்சிருக்கிறாங்க. துன்பம் அது எந்த அளவுக்கு கொடுமை செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த குருசேட்ஸ் தங்க ஊர்கிட்ட வரோன்னு ஒன்று அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே தற்கொலை பண்ணிக்குவாங்க யூதருங்க. பயங்கர கொடுமையை யூதருங்கள் அனுபவிச்சிருக்கிற இதுவுமே வெடிகிற கதைகள்லாம் நம்ம படித்து பார்க்கலாம். ஒவ்வொரு நூற்றாண்டும் அவங்க எரிக்கப்பட்டிருக்கிறாங்க, துன்படுத்தப்பட்டிருக்காங்க, நாடு நாடா விரட்டப்பட்டிருக்காங்க. ரோமர்ல இருந்து ஆரம்பிச்ச பார்த்தோம்னா மிடில் ஈஸ்ட் வெஸ்டர்ன்ல ஃபுல்லா துன்பம், அவர்களுக்கு இஸ்லாமியர் கண்ட்ரி மிடில் ஈஸ்ட்ல துன்பம், ரஷ்யா சோவியத் யூனியன் ரஷ்யா ரொம்ப துன்பப்படுத்துச்சு, ஜெர்மனி எல்லா தேசங்களும். இன்னும் நாசி டைம்ல, ஜெர்மனியில ஹிட்லர் டைம்ல நம்ப முடியுமா 60 லட்சம் யூதர்ல ஒரே டைம்ல அழிச்சது வரலாறு, ஹோலோகாஸ்ட்னு. அந்த மாதிரி யூதர்களுக்கு நடந்த கொடுமைகள், பயங்கரமான கொடுமைகள் வரலாறு முழுவதுமாக. இது எல்லாமே ஏன் அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஏன் இவ்வளவு துன்படுத்த, இப்ப கூட துன்பம் தான் இந்த காலகட்டத்திலயும், இப்ப கூட உரெல்லாம் அவங்களை தாக்குறது நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன் இந்த கஷ்டம், ஒவ்வொரு யூதனுடைய உதவியும் ஏன் வரலாற்றுல எங்களுக்கு இவ்வளவு துன்பம், ஏன் நாங்க நூற்றாண்டா கஷ்டப்படுகிறோம், பரலோகத்தை நோக்கி நாங்க கதறோம், ஒரு பதிலும் இல்லையே, ஏன் அப்படின்னா, அதுக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு படிக்கிற பகுதியில வருது. இன்னைக்கு படிக்கிற பகுதி மத்தேயு 23:37. இதனாலதான், எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதான் காரணம். இங்க இயேசு கிறிஸ்து சுமத்தின சாபம், தேவகுமாரன் அவர்கள் மேல் சுமத்தின நியாய தீர்ப்பு அவர்களை ஒவ்வொரு நூற்றாண்டும் விடல. 23 அதிகாரங்களாக தான் தான் மேசியான்னு தன்னுடைய பிறப்பினால, ஊழியத்தினால, செய்தியினால, அற்புதங்கள்னால முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி இருந்தாலும், இதான் அவருடைய கடைசி உரை. இதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேச மாட்டார். இதான் அவருடைய கடைசி தீர்ப்பு. இந்த வார்த்தைகளோடு முடிக்க போறார். அவங்க அவருடைய முழு வெளிப்பாடு கிடைத்த பிறகு அவரை நிராகரித்தாங்க. இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். கள்ள போதகர்களுக்கு விரோதமாக இந்த அதிகாரம் பேசினாலும், ஏன்னா அவங்க தான் இந்த ஜனங்களை மேசியாவை நிராகரிக்க நடத்தினாங்க. ஆனா அவர்களும் மக்களும் குற்றம் இல்லாம போக முடியாது இல்லைங்களா. கள்ள போதகர்கள் சொன்னா இவங்களுக்கும் அந்த குற்றம் இருக்கிறது. அவங்க மேல ஒரு 8 ஐயோக்களை ஊத்தின தேவன் பயங்கரமான வார்த்தை 32வது வசனத்தில் சொன்னாரு, தன்னுடைய கட்டுப்படுத்துகிற கிருபையை எடுத்து போங்க, உங்களுடைய பிதாக்களின் பாத்திரத்தை நிரப்புங்க, கோபாக்கினையின் பாத்திரத்தை ஒட்டுமொத்தமான வெளிப்பாடு பெற்ற ஜனங்களாக, அதை நிராகரித்த ஜனங்களாக அந்த பாத்திரத்தை நிரப்புங்க. உங்களுக்கு பழைய ஏற்பாடு இருந்துச்சு, யோவான் ஸ்தான பிரசங்கம் இருந்துச்சு, முழு தேவகுமாரனுடைய ஊழியம் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் நீங்க நிராகரித்த சந்ததி. உங்க பிதாக்களின் பாத்திரம், அந்த பாத்திரம் ஒவ்வொரு நூற்றாண்டாக நிரப்பப்பட்டு வந்தது, இன்னும் வரப்போற நூற்றாண்டுகளாக உங்க மேல ஊத்தப்பட போகிறது அந்த கோபாக்கின. அந்த குற்றம் ஒவ்வொரு நீதிமான் ஆபேலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நீதிமானுடைய குற்றப்பழி உங்க மேல சுமத்தப்படும். ஏன் அவங்க செஞ்ச கொலைக்கு நாங்க எப்படி குற்றவாளி ஆகலாம்? ஏன்னா கடந்த காலத்துல அந்த வரலாறை பார்த்து ஆண்டவருக்கு கீழ்படியாம போனோம்னா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு எழுதப்பட்டு சொல்லப்பட்டு கத்து கொடுத்தாலும், இப்படிதான் அழிஞ்சாங்களே, அந்த வரலாற்றுனால உங்க பாடத்தை படிச்சு வாழ்க்கையை மாத்திக்கொள்ளாம அந்த சத்தியமெல்லாம் அறிந்த பிறகும் அதே உங்க பிதாக்களின் பாவத்தை நீங்க செஞ்சதுனால அந்த குற்றப்பழி உங்க மேலையும் வரும். எந்த அளவுக்கு அதிகமா நீங்க சத்தியம் அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு குற்றப்பழி உங்க மேல் அதிகமா வரும். ஒட்டுமொத்த குற்றப்பழியும் உங்க பிதாக்களின் குற்றப்பழி. ஏன்னா அவர்களுடைய பாவத்துல, அந்த பாவத்தின் விளைவாக அவங்களுக்கு வந்த சிச்ச தண்டனை வேதனையில நீங்க படிச்சு திரும்பல, முழு வெளிச்சத்தை நிராகரித்தீங்க. அதனால சத்திய துரோகிகளுக்கு, விசுவாச துரோகிகளுக்கு பெரிய துரோகிகளாக நீங்க மாறினீங்க. ஆகவே அந்த குற்றப்பழி வரும். 36வது வசனத்தை, இவைகள் எல்லாம் இந்த சந்ததி மேல் வரும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஒட்டுமொத்த வெளிப்பாடு இதெல்லாம் வரப்போகுது. இப்ப அதான் அதெல்லாம் சொல்லி முடிச்சு இப்ப முடிக்க போறார். தன்னுடைய விடாத்திரை, ஃபேர்வெல் வார்த்தைகள், பிரியாவிடை, சாரி பிரியாவிடை, ஃபேர்வெல் வார்த்தைகளை சொல்ல போற, தன்னை நிராகரித்த, தன்னுடைய அன்பை நிராகரித்த விடாத்திரை, பிரியாவிடை, சாரி, அது வந்து மிகுந்த உணர்ச்சியில நிறைந்திருக்கு, கண்ணீர்ல நிறைந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு இடி மின்னல் மாதிரி எட்டு ஐயோக்களை ஊத்துன அந்த தேவன் அவருடைய கண், அந்த மலை வர மாதிரி அவருடைய இடிக்கு அப்புறம் அவருடைய கண்ணில இருந்து தண்ணீரா வருத பார்க்கிறோம். அதான் ஒரு காட்சி, உங்களுக்கு வரப்போற மாபெரும் தண்டனை. நம்ம இதை நடுக்கத்தோடு பயத்தோடு படிக்கணும். ஏன்னா அவங்க கதை முடிஞ்சு போச்சு. இப்போ யார் கதை ஓடுது? உங்க கதை, என் கதை ஓடுது. இந்த கதையில வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுது. இந்த இயேசு கிறிஸ்து, இந்த காலையில உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து மேல அன்பும் அவருடைய அரவணைப்புலியும் அவர் மேல நீங்க இல்லாத இருந்தா, நீங்க இந்த ஜனங்க செஞ்ச மாதிரி செஞ்சா அநாத்தமான்ற ஒரு சாபம் இந்த வாழ்க்கையிலையும் இன்னும் நித்தியத்து முழுவதுமாக மாபெரும் சாபம் அவங்களுக்கு. ஒரு மாதிரி அதை பார்த்து நீ படிக்கலன்னா உனக்கு அநாத்தமா, உனக்கு சாபம்னு சொல்லப்படுது. அதனால அந்த சாபம் நம்மேல் வந்துடக்கூடாது, காலத்துக்கும் நித்தியத்துக்கும் வந்துடக்கூடாது ஆண்டவரே என்ற ஒரு பயத்தோடு படிப்போம். மூணு தலைப்புல இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள கிரகிக்க பார்க்கலாம். மூணு தலைப்புகள். ஒன்னு, ஒரு தீவிரமான பரிதவிப்பு, நிறைவேறாத ஆசை, இறுதியான அழிவு, தீவிரமான பரிதவிப்பு. 37வது வசனத்துல அவர் சொல்றாரு, இங்கிலீஷ்ல ஓன் இல்லை, தமிழ்ல ஓன் இல்லை, இங்கிலீஷ்ல வருது, ஓ எருசலேமே 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 எருசலேமே. இந்த வார்த்தைகள்ல எந்த அளவுக்கு உணர்ச்சி இருக்குன்னா அதை சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன். ஏன்னா அழுதுகிட்டே கண்ணீரோடு பிரசங்கம் பண்ண வேண்டிய பிரசங்கம், என் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை. ஐ ஃபீல் அஷேம்டு. ஏன்னா அவ்வளோ உணர்ச்சி, எந்த அளவுக்கு அதில் உணர்ச்சி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த ஜனங்க மேல இவ்வளோ, இந்த தலைவர்கள் மேல அவர் ஐயோவை கொட்டினாலும் அந்த நகரத்துக்கு வரப்போற மாபெரும் கெடுதலை அவர் பார்த்து அவங்களை பார்த்து பரிதபித்து ஆழமான மனதொருக்கத்தோடு கருணத்தோடு பேசுறார். அவருடைய ஒரு பக்கம் கோபம், நீதியான கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய பரிதபிப்பு வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு வெடித்து நமக்கு தீவிரமான பரிதவிப்புனா என்னன்னு, நமக்கு ஒரு ட்ராஜடி, ஒரு சோகத்தை பார்க்கிறோம், தீவிரமான பரிதவிப்பு நமக்கு வருது, ஐயோ பாவமேனு வருது. நம்ம கலாச்சாரத்தில் அதை எப்படி வெளிப்படுத்துவோம்? சில நேரங்களில் மார்பு அடிச்சுக்கிட்டு வெளிப்படுத்துவாங்க. சாவு வீட்டிலலாம் பார்த்து ஐயோ, ஐசியூ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோன்னு அழுவாங்க, மண்ணெல்லாம் தலையில் போட்டுக்குவாங்க, யூதர்ங்க தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சுக்குவாங்க. சில நேரங்களில் பூகம்பம் நடந்துச்சுன்னா, சுனாமி நடந்துச்சுன்னா, பெரியவங்க பெரிய பலவான்கள்லாம் குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுது தங்களுடைய அகோரத்தை, தங்க உள்ளத்தில் ஏற்படுற வேதனையை அழுது அழுது வெளிப்படுத்துகிற ஒரு காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. யூதருங்க அந்த தாடியை கூட பிச்சுக்குவாங்க, வேதனையில் மயக்கம் கூட அடித்து விழுந்துருவாங்க, புலம்புறது, அந்த அகோரத்தை வெளிப்படுத்துறது, அதெல்லாம் கடந்த ஒரு அகோரம் வேதனை இந்த வசனத்தில் இருக்கு. முழு உலகத்தின் துக்கங்களையும் எடுத்தாலும் இதுக்கு ஒப்பாகாத துக்கம் இருக்கு. ஏன் தெரியுமா? கடவுள் மனசுல பரிதபிப்பு இருக்கா? அவர் பரிதாபப்படுறாரா? அவர் மனசுல ஒரு காருண்யம் இருக்குதா? எந்த அளவுக்கு காருண்யம்? அவர் எல்லையற்றவருனா அவருடைய பரிதபிப்போம் அவருடைய காருண்யமும் மன உருக்கமும் எல்லையற்ற விதத்துல தான் இருக்கும். அந்த எல்லையற்ற பரிதபிப்பு காருண்யத்தை பலேற்பாடு தீர்க்கதரிசிகள் மூலமாக கொஞ்சம் தான் ஒரு டிராப் அவர் ஷேர் பண்ணார். அதனாலயே பார்த்தீங்கன்னா ஐசாயாவும் ஓசியாவும் ஆமோசும் ஐயோ எவ்வளோ புலம்புவாங்க. எரேமியா ஐயோ தாங்க முடியாம அழுது ஒரு புலம்புல்னு ஒரு புக்கே எழுதி வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னால தாங்கவே முடியல, ஆறா கண்ணீரா வருது, பார்த்து பார்த்து ஐயோ எருசலேமே இப்படி அழியறீங்களே, இப்படி போறீங்களேன்னு, தேவனுக்கு விரோதமா செய்றீங்களேன்னு பரிதபித்து அழுது வேதனைப்படுறத நம்ம பழையற்பாடுல பார்க்கிறோம். ஆனா அந்த பழையற்பாடுலாம் ஆண்டவருடைய துக்கத்தை நம்ம பாரத்தை ஓரளவுக்கு உணர்ந்த தீர்க்கதரிசிகள் தான். அவங்களுக்கே அவ்வளவு இருந்துச்சுன்னா தேவனுடைய இருதயத்தை முழுமையாக அறிந்த தேவகுமார். அவருக்கு அந்த பரிதபிப்பு வந்து மானிடத்துல அவர் உணர்ந்து அழுவணும்னா அந்த உடம்பு எவ்வளவு தாங்க முடியாம வேதனைப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு உணர்ச்சி. ஏன்னா தேவனுடைய எல்லையற்ற பரிதபிப்பு மானிடத்துல அவர் உணர்ந்து அவர் எப்படி வேதனைப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்களேன். இறுதி தீர்க்கதரிசியாக தேவ குமாரனாக தேவனுடைய முழு பரிதபிப்போ மனிதல மானிடத்துல கொண்டு தாங்க முடியாம சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் தான் என்ன, ஓ எருசலேமே எருசலேமே எருசலேமே. உச்சகட்ட உணர்ச்சி அதுல இருக்கு. 19:41 வசனத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காட்சி. அவர் எருசலேம் கிட்ட வராரு, வந்த அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இயேசு அழுவத பார்த்திருக்கிறீங்களா, தேவ குமாரன் அழுவுறதப்ப, இறையாண்மை உள்ள தேவ குமாரன் தேம்பி 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 அழுவுறத பார்த்திருக்கிறீங்களா. இந்த காட்சி பாருங்க, நகரத்தை அதற்காக கண்ணீர் விட்டு அழுது அழுகிறார், உணர்ச்சியில நிறைந்து அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. யார் உன் மத்தியில வந்திருக்கிறாங்க, யார் உன்னை சந்திக்க வந்திருக்கிறாங்க, எப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிச்சுன்றத நீ உனக்கு சமாதானம் எது கொண்டு வரோன்னு இன்னைக்காவது உணர்ந்தீனா, எதோ தேடி பார்க்கிற இன்னைக்காவது உணர்ந்தீனா எவ்வளோ நலமா இருக்கும், ஆனா இப்போ உன் கண்களுக்கு அது மறைக்கப்பட போகிறதே அப்படின்னு பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுறார் பாருங்களேன். ஓ எருசலேமே எருசலேமே. ஏன் ரெண்டு தடவை சொல்லணும், ஒரு தடவை சொல்லியிருக்கலாம் இல்லையா, அதுலேயே எந்த அளவுக்கு ஆழ உணர்ச்சி இருக்கு. தாவீதுடைய மகன் அப்சலோம் இறந்து போனான், இறந்து போனும்போது அவர் அழுத காட்சி உங்களுக்கு இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா, அப்சலோமே அப்சலோமே உன்னிடத்தில் நான் இறந்திருந்தா நல்லமா இருக்குமே. அந்த பரிதபிப்பு, அந்த உணர்ச்சி, அந்த வியாகுலம், உன் இடத்துல நான் இறந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு ரிப்பிட்டிஷனே நமக்கு என்ன காட்டுது, அவர்கள் இருக்கிற உணர்ச்சி காட்டுது. ஓ எருசலேமே எருசலேமே எருசலேம்னும் போது அந்த வார்த்தையே ஒரு சமாதானத்தின் அஸ்திபாரம், அந்த ஊர் சமாதானம் ஷாலோம். அதை எப்படி விவரிக்கிறாரு, அந்த ஊர் என்னவா ஆயிடுச்சு, இப்போ தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவர்களே. பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு விவரிப்பு. உங்களுக்கு ஒரு ஒருவேளை நீங்க ஒரு யூதனா இருந்தா எருசலேம்னா என்னன்ற பற்று உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும், இதை கேள்விப்பட்டோம். இல்ல அட்லீஸ்ட் உட்காந்துக்கிற சேர்லையாவது நீ கீழே விழுந்துருவீங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு. ஏன்னா எருசலேம் வந்து தேவனுடைய நாமத்தை சுமந்த இடம், அவர் பிரசன்னத்தை கொண்ட இடம், சமாதானத்தின் நகரம்னு பேரு, சத்தியத்தை காக்க வேண்டிய நகரம், சத்தியத்துக்கு ஞானத்துக்கு ஊற்றான நகரம், உலகத்துக்கு வெளிச்சம், the joy of all the earth, எல்லா உபதேச சத்திய உபதேசத்துக்கும் அஸ்திபாரம் எருசலேம் தான், எல்லா தேவனுடைய வசனத்தை தற்காக்க வேண்டிய நகரமே. எவ்வளவு ஸ்லாக்கியங்கள், என்னென்ன பேரு, என்னென்ன ஒரு ஒரு கனம் அந்த உலகத்திலேயே பெரிய, எவ்வளவு கடூரம்னா அந்த பரிசுத்த நகரம் என்ன ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு கீழ்த்தர, இதை விட கீழே எங்கெங்க போக முடியும். தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காதவளேன்னு சொல்லல, ஆண்டவருடைய வசனத்தை போதிக்காதவளேன்னு சொல்லல, வசனத்தை மறைத்தவளேன்னு சொல்லல, எந்த அளவுக்கு தேவனுடைய ரட்சிக்கிற சத்தியத்துக்கு விரோதமா போனவளேனா தேவனுடைய வசனத்தை அறிவிக்கிற தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற அளவுக்கு போய்விட்டாய். பாருங்களேன், அவங்க தேவதர்சிக்கு செவி கொடுக்கல, தேவனுடைய ஆரோக்கியமான ரட்சிக்கும் சத்தியத்தை அணைக்கிறதுல எந்த அளவுக்கு தீவிரமான இருந்திருக்கிறனா அதை அறிவிக்கிறவங்கள தீத்து கட்டிட்ட, கொலை செய்தவளே. அவருடைய ரத்தத்தை என்ன ஒரு அதிசயம், ஒன்னு ரெண்டு பேரையா செஞ்ச நீ தீர்க்க தரிசிகளை, அந்த வார்த்தை வந்து ஒரு தீர்க்க தரிசிகள் இல்லை, தீர்க்கதரிசிகளை கொல்லுகிற குணமே அந்த ஊர் அப்படி ஆயிருச்சு. நிரந்தரமாக மாறாத குணம் அவங்களுக்கு என்ன, எந்த தீர்க்கதரிசி அமைச்சாலும் அவங்க கொலைதான் செய்வாங்க. அது எப்படி அமைச்சாலும் கொலைதான் செய்வாங்க. அதான் அந்த ஊர் நிரந்தரமா பிக்ஸ்டு பெர்மனன்ட் ஸ்டேட். அதான் ஏ தேவகுமாரனே இப்ப கொலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு, திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. இறுதி தீர்க்கதரிசி அவர் கல்லெறிந்து கொள்ளுகிறவளே இல்லைங்களா, அவங்க முறை கல்லெறிந்து ஸ்டேவானை கல்லெறிந்து கொண்டாங்க. எத்தனையோ பாவங்கள் அவங்க செஞ்சாலும் ஆண்டவர்னால பொறுத்து கொள்ள முடியாத ஒரு பாவம் இதான். தன்னுடைய தீர்க்கதரிசிகளை தன்னுடைய செய்தியாளரை அது கொலை செய்யறது. சுவிசேஷம் பரவும் போதும் முதல்ல சுவிசேஷம் அங்கத்தான் அறிவிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா, அப்போ சில நடவடிக்கைகளை பார்க்கிறோம். ஆனா துன்புறுத்துதல் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யறது அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்து தான் உள்ள ஊருக்கும் நோட்டீஸ், எல்லா அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளை கொல்லுங்க அப்படின்னு. கல்லெறிந்து கொல்லுகிறவர்களே, அதான் அவங்க கல்லெறிந்து கொள்றது அவங்களுடைய வழக்கம். ஆண்டவர் வந்து கள்ள தீர்க்கதரிசிகளை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு ஒரு அனுமதி கொடுத்திருந்தார். அதை இவங்க பயன்படுத்தி உண்மையான தீர்க்கதரிசிகளை கல்லெறிஞ்சு கொள்ளுகிறவெல்லாம் மாறிட்டாங்க. பரிசுத்த நகரம், சுத்த நகரம், தேவ நகரம் தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற நகரமாக மாறிப்போச்சு. எந்த அளவுக்கு பாருங்க, அது பழக்கமா. எந்த அளவுக்கு தேவனுடைய நகரத்தை அசுத்தப்படுத்த முடியும், தீட்டுப்படுத்த முடியும். இவ்வளவு கனம், இவ்வளவு விசேஷமான கனம், பெருமை பெற்றது எருசலேம், என்ன ஒரு நன்றி கட்டுத்தனம். அதான் பார்க்கிறார். ஆனா அவருடைய தீவிரமான பரிதவிப்பு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நகரத்துக்கு தன்னை எந்த அளவுக்கு வெறுக்குது. தீர்க்கதரிசிகள் யாரு, வரப்போற மேசியாவை பத்தி சொன்னவங்க, வரப்போற மேசியாவுக்கு சாட்சி கொடுத்தவங்க. இயேசுவ மேசியாவை எந்த அளவுக்கு வெறுக்குதுன்னா அவர்களை கொன்னு காமிச்ச இந்த நகரத்துக்கு அதை பார்த்து என்ன சொல்றாரு, பயங்கரமான வெறுப்பு தன்மேல் காமிச்ச தான் அனுப்பின தீர்க்கதரிசிகளை கொன்னவளுக்கு அனுப்பப்பட்டன்ற வார்த்தையே ஒரு அதிகாரபூர்வமாக தெய்வீக அழைப்பு பெற்று அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளை நீ கொன்னு இருக்கிற, அது பிரசன்ட் பார்ட்டிசிபல், தொடர்ந்து கொண்டுகிட்டு இருக்கிறது அவங்க குணம். இன்னமும் அனுப்புனா அந்த நிலைக்குல தான் நீ இருக்கிறன்றாரு. அவங்களுக்கு என்ன சொல்றாரு, இப்படி அனுப்புன அன்பு பாருங்களேன். நம்ம யாரையாவது நம்ம மேல அன்பு செஞ்சா அவங்கள அன்பு செய்யறோம், ஆனா நம்ம மேல இந்த அளவுக்கு வெறுப்பு, இயேசு மேல கொலை வெறுப்புல இருக்கிற அந்த நகரத்துக்கு அவர் பார்த்து 37:2 பாகத்துல என்ன சொல்றாரு, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி தெரியுமா, நீ என்ன அனுப்புற தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய பார்க்கிற, என்ன கொலை செய்ய போற, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பாருங்களேன். கோழி தன் குஞ்சை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்க்கிறது, கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன் பாருங்களேன். இயேசுவை பத்தி நம்ம என்னன்னு, அவரு யூதா குலத்தின் சிங்கம், ஆட்டுக்குட்டி ஆனவர், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரு எவ்வளவு ஒரு தாழ்ச்சியான உருவக அணிய தனக்கு எடுத்துக்கிறாரு பாருங்களேன். கோழி, போன வாரத்துல யாராவது கோழி சாப்பிடாம இருந்திருக்கிறீங்களா, நிச்சயமா ஒரு வாரத்துல எப்படியாவது கோழிய சாப்பிட்டுருவோம் நம்ம இல்லைங்களா. கோழி நம்ம ரெகுலரா ஆர்டினரியா பார்த்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஆர்டினரி கோழி, அதை காட்டுறாரு பாருங்களேன். அந்த ஆர்டினரியா இருக்கிற கோழிக்கு தன் குஞ்சு மேல இருக்கிற மாபெரும் பாசத்தை ஒரு அடையாளமாக எடுத்து காட்டுறார், மாபெரும் பாசத்தை காட்டுறார். எவ்வளோ அந்த கோழிய பார்த்தீங்கன்னா, நாங்கள் வளர்த்துருக்குறோம் எங்கள் வீட்டில் கோழிய, குஞ்செல்லாம் பொறிச்சு எங்கள் பையன் வளர்த்துருக்குறான், அதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான். அது எங்கேயாவது கழுகு மேலே சவுண்டு கீண்டு கேட்டுச்சுன்னா அந்த கோழிக்கு தெரிஞ்சிடும் கழுகு சுத்துது அப்படின்னு. உடனே அது என்ன பண்ணும், அந்த கோழிகளுக்கெல்லாம் ஒரு சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்தவுடனே அதெல்லாம் ஓடி வந்து அம்மா ரெக்கையில் புகுந்துக்கும். புகுந்துட்டவுடனே ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. அதான் அரவணைப்பு. என் கோழி தன் ரெக்கைகளை சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கும். சேர்த்துட்டு அந்த கோழி சாதாரணம்தான், கோழி அடித்து சாப்பிட்றலான்னுவோம். அது குஞ்சு வச்சிருக்கிற கோழி, அது குஞ்சை பிடிக்க போவங்களே அப்ப தெரியும், துரத்திட்டு வரோம் பாருங்க. ஜான் அதுக்கு பழகப்பட்டிருந்தா, நான் அவ்வளவு பழக்கம் இல்லை, ஒரு வேட்டை நான் பிடிக்கலான்னு போனேன், என்ன விரட்டினா ஓடியே போயிட்டேன், விரட்டினே வந்துருச்சு என்ன. ஏன்னா அது அது குஞ்சை தொட்டா அவ்வளவுதான் அதுக்கு. அந்த மாதிரி எல்லையற்ற அந்த அன்பு, அந்த பாசம் தன் குஞ்சு மேல அது வச்சிருக்குதே, அது வந்து அந்த பாதுகாப்புல அரவணைப்புல அதுக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது அரவணைக்குது. ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம்ல ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிச்சான், ஃபுல்லா பறிச்சு எல்லாம் எரிஞ்சு போச்சு. அந்த விவசாயி எல்லாம் எரிஞ்சு போன பிறகு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்தாராம். எல்லாம் ஒரு கரு கருன்னு ஆயிட்டு இருந்துச்சு. எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோழி எரிஞ்சு இருக்கிறத பாக்குறாரு. நின்றுட்டு அது அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து நின்றுகிட்டு இருக்க பாக்குறாரு. ஃபுல்லா எரிஞ்சு அப்படியே பீஸ் பீஸா இருக்கிற மாதிரி அது தள்ளி விடுறாரு. கரிஞ்சு அப்படியே ரோஸ்டட் கோழியா ஆயிட்டு இருக்குது. அது தள்ளி விடுற ரெக்கெல்லாம் எரிஞ்சு தள்ளி விட்டு பார்த்தா அது கீழே ஆறு குஞ்சு உயிரோடு அப்படியே இருக்கு. அவ்வளோ நெருப்பு வந்தாலும் தான் எரிஞ்சாலும் பரவாயில்ல, தன் குஞ்சுகளை காப்பாற்றணும்னு சொல்லி அசையாம தன் எரியும் போதும் தன் குஞ்சுகளை காத்த கோழி. அவ்வளோ பாசம் அதுக்கு தன் குஞ்சு மேல இருக்குது. அந்த உதாரணத்தை இவர் எடுக்கிறாரு பாருங்களேன். அருமையா தியாகத்தோடு நிறைந்த அந்த கோழி தன் குஞ்சு மேல வச்சிருக்கிற அந்த அந்யோன்யம், அந்த மேன்மையான தனம், அந்த அரவணைப்பு, அந்த தாய் பாசம் போல அந்த குஞ்சு கோழிக்கு தன் மேல் குஞ்சு மேல இருக்கிற இயற்கையான தாய் பாசத்தின் போல நான் உன்மேல பாசம் வச்சிருக்கிறேன் எரிசில என்ன ஒரு இயக்கத்தோடு தன் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அது வந்து அந்த குஞ்செல்லாம் பொறிக்கும் போது காலையில இருந்து சாப்பிட ரெண்டு மூணு நாள் சாப்பிடாது கூட இல்லைங்களா. நீங்களாம் கோழி இது பண்ணியிருந்தா தெரியும், சாப்பிடவே சாப்பிடாது அது. ஏன்னா அந்த குஞ்சு மேல அது வச்சிருக்கிற அந்த இன்ஸ்டிங்டிவ் மதர்லி லவ், அது எப்படியாவது பொறிச்சு எடுக்கணுமே, அது இதுல வரணுமே, அந்த மாதிரி நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எருசில மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தாரு. எத்தனை தடையோ எத்தனை தடையோ உன்னை நான் கூட்டி சேர்க்க பார்த்தேன், எத்தனை தடையோ கூட்டி சேர்க்க, எத்தனை தடை வந்தார் அந்த ஊருக்கு. திருப்பி திருப்பி அவரை வரும்போதெல்லாம் கரைச்சி கொட்டி நீ பிசாசு பிடிச்சவனு அதை சொல்லி அவர்கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்கு வருது, அவரை வேதனை படுத்துறது, கல்லெறிக்கு கல்லெறிய பாக்குறது, கொலை செய்ய பாக்குறது, விட்டு போனாரா? திருப்பி 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 வந்தாரு. எத்தனை தடையோ நான் எருசலேமுக்கு வந்து பிரசங்கம் பண்றது என்ன, அற்புதம் செய்யறது என்ன, கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கல என்கிட்ட வாங்கன்றது என்ன, எத்தனை தடையோ நான் உன்னை கூட்டி சேர்க்க பார்த்தேன். பாருங்களேன் அந்த ரெண்டு வார்த்தை எவ்வளவு உணர்ச்சிகள் அதுல இருக்கும். நம்ம எல்லாம் நான் எப்படியோ பிரசங்கம் பண்றேன்னா இயேசு சொல்லும் போது ரெண்டு வார்த்தைகளை சொல்லி எருசலேமே எருசலேமே இப்போ கூட அவங்க மனசை கொள்ளடிக்கும்படிக்கு அந்த வார்த்தைகளை பேசுறாரு. விட்டு கொடு விட்டு அழிய போறாங்க, விட்டு கொடுக்கணும், அப்பவும் விட்டு கொடுக்க மனசில்லாத ஒரு எண்ணத்துல எருசலேமே எருசலேமே அவங்களை குற்றப்படுத்துகிறது இல்லை இல்லைங்களா. அவங்க தப்பு தான், குற்றவாளிகள் தான், ஆனா குற்றப்படுகிற துணியில இல்ல, ஒரு தாய் துக்கத்துல பேசுறார் இல்லைங்களா. ஒரு தாய் துக்கப்பட்டதுல ஐயோ என் புள்ள இப்படி அழிய போதேன்ற மாதிரி எருசலேமே. பாருங்களேன் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எவ்வளோ அழகான வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்தி ஏன்னா எவ்வளோ உணர்ச்சிகளோடு தந்த மக்களை சேர்க்க பார்த்தாரு, பராமரிக்க பார்த்தாரு. வெறும் அவங்க வந்து இந்த அரசியலில் காப்பாற்றலோன்னு பார்த்தாங்க, நித்திய ஜீவனை நான் கொடுக்குறேன், உங்களை நித்திய ராஜ்யத்தில் சேர்க்க போறேன்னு சொல்லி எவ்வளோ ஆசையோடு வந்தாரு அதை பார்க்குறோம். ஒரு ஒரு தீவிரமான பரிதபிப்பு, இதை பேசிக்கிட்டே இருக்கலாம், இந்த நைஸ் டாபிக்கு, ஆனால் நிறைவேறாத ஒரு ஆசையை பார்க்கிறோம். அவருடைய தீவிர பரிதபிப்பு, நிறைவேறாத ஆசை என்ன அடுத்தது பாருங்களேன். 37வது வசனம் கடைசியில், நான் எத்தனை தடையோ உன்னை ஒரு கோழி குஞ்சுகளை சேர்க்கிற மாதிரி சேர்க்கணும்னு பார்த்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு, உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. நான் சேர்க்க பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்குது உன்னை சேர்க்கணும்னு, உனக்கோ மனதில்லை, என் மனது உருக்கத்துல உன்னை சேர்க்க பார்க்கிறேன், ஆனா நீ என் தீர்க்கதரிசிகளை கொன்னிருக்கிற, என்ன கொல்லணும்னு பார்க்கிறேன், ஆனாலும் நான் உன்னை அரவணைச்சு சேர்க்கணும்னு பார்க்கிறேன், உனக்கோ மனதில்லை. வரும்போதெல்லாம் என்னை நிராகரித்த என்னுடைய கருண்யத்தின் அழைப்புகள் எல்லாம் நீ தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, வர்றதுக்கே இஷ்டம் இல்லை உனக்கு. எவ்வளவு அன்பா உன்னை கூப்பிட்டுருக்கிறேன், எவ்வளவு அன்பா திருப்பி 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 யவ் ஹாஃபன் எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கிறேன் நான் உன்னை, உனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை, உனக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஹவ் ஆஃபன் பட் யூ ஆர் வில்லிங் நாட் வில்லிங். தேவன் யோசிச்சு பாருங்க, தேவனே தங்களுக்கு மத்தியில் வந்து தங்கள் கண்களுக்கு முன்னதாகவே படைத்தவர், வண்ட சராசரத்தை படைத்தவர் தன்னை வெளிப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கையின் மூலமா அதிசயங்கள் மூலமாக தங்களுடைய சொந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக தங்கள் கண்களுக்கு முன்பதாக பிசாசுகள் கூட சாட்சிகள் கொடுக்குது இவர் தான் தேவகுமார்னு, அவர்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று, மனதில்லாமல் போயிற்று. என்ன இவங்களுடைய பிரச்சனை பாருங்களேன், அந்த பிரச்சனைக்கு போறாரு. யூ ஆர் நாட் வில்லிங், சித்தம் இல்லாமல் போயிட்டு இருந்தா கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். உங்கள் சித்தம், யூ ஆர் வில்லிங் த ப்ராப்ளம். நான் எவ்வளவு காருண்யத்தை, எவ்வளவு பாசத்தை காமிச்சு, எவ்வளவு எத்தனை தடவை உங்களை கூப்பிட்டு பார்த்தாலும் நீங்க ஏன் வராது, ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க சித்தம் தான் ப்ராப்ளம். நம்ம தான் சுயாதீன சித்தத்தை பத்தி பாடத்தை படிச்சிருக்கோம், அதான் இங்க யோசிச்சு பார்க்கணும். மனிதனுடைய சீர்கெட்ட நிலையில மனுஷனுடைய சித்தம் எப்படி இருக்கு? பாவத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்குது, பாவத்தையே செய்ய விருப்பப்படுகிறது, தேவன் பக்கம் திரும்ப கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத நிலையில இருக்கு. அதான் ப்ராப்ளம் உங்களுக்கு. உங்களுக்கோ வர மனதில்லை, உங்களுக்கு சித்தம் இல்லை, இந்த பக்கம் திரும்பி பார்க்கிற உந்துதலே இல்லை உங்களுக்கு. பாவத்தையே நேசிக்கணும், அதே தான் இருக்கணும்ன்ற ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு போன சித்தத்தை கொண்ட இவ்வளவு அன்பின் வெளிப்பாடையும் நிராகரிக்கிற அளவுக்கு உங்களுடைய சித்தம் கடினப்பட்டு அடிமைப்பட்டு போயிருக்கிறது. பாருங்களா, அதான் அவர் சொல்றாரு. அவங்களுடைய ப்ராப்ளம், எல்லாம் அதுக்குரிய மனிதர்னு வேஷம் போட்டாலும் உங்களுடைய இருதயம், யூ ஆர் அன்வில்லிங். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு, மனிதனை மிகப்பெரிய சங்காரம் செய்கிற சங்காரி தூதன் வந்து மனிதனுடைய சுத்தம் தான். ஏன்னா மனிதனுடைய சுயாதீன சித்தம், மனுஷனுக்கு சுயாதீன சித்தம் ஒருபோதும் மனுஷனுடைய சித்தம் ஒருத்தனையும் ரட்சித்ததில்லை. எல்லா மனிதனுடைய சித்தமும் அவனை நரகத்துல தான் தள்ளி இருக்குது. உன்னுடைய அழிவான நிலைக்கு தேவனை பழி சொல்லாத, அதுக்கு நீதான் காரணம். தேவன் மனதுருக்கத்தோடு உன்னை கூப்பிடல, உன்னை அழைக்கலன்னு சொல்லாத. அவர் திருப்பி திருப்பி கூப்பிடுறார், ஆனா வர்றதுக்கு உனக்கு சித்தம் இல்லை, அது காரணம் நீதான். ஏன்னா மனிதனுடைய சித்தம் ஒரு அடம் பிடிச்ச விதத்தில் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அதான் அவர் சொல்றார், ஓகே, தீவிரமான பரிதபிப்பு, நிறைவேறாத ஆசை, சேர்க்கணும்னு பார்க்கிற உனக்கோ மனசில்லாம நிறைவேறாம இருக்கு, அதனால இறுதி அழிவு வருத பார்க்கிறோம். 38வது வசனம், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், பாழாக்கி விடப்படும். இஸ்ரவேலுடைய அழிவு, இறுதி அழிவு பாழாக்க விடப்படும். டெசலேட் அப்படின்னா என்னங்க? பாழாக்க விடப்படும். விடப்படும்னா என்ன? விட்டன்னு அர்த்தம், விட்டன்னு அர்த்தம். நான் இந்த கல்லர் குகைகளை, இது தேவனுடைய வீடா இருக்கணும்னு சொல்ல, இதனா கல்லர் குகைகளை தான் மாத்தணுமா உங்களுடைய வீடை? அதுக்கு விடப்படும், என்னன்னா பண்ணிக்கோங்க. இப்போ நான் விட்டுட்டேன், பெஸ்டா என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, ஆனா அது என்ன ஆகும்? அது பாழாக்க விடப்படும். இந்த போக போறேன், இந்த இடத்துல இதோடு முடிச்சுட்டு போயிட போறார். இந்த வார்த்தைகளோடு முடியுது, ஆலயத்துல இருந்து வெளியே போயிட போறார். பழைய ஏற்பாடுல இக்கபோதுன்ற ஒரு வார்த்தை இருக்கு. தேவன் வந்து பழைய ஏற்பாடு சபையில இருந்து வெளியே போகும்போது மகிமை போய்விட்டது என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் இங்க நடக்குது. மகிமை போயிருச்சு, எருசலேம்ல இருந்து மகிமை போயிருச்சு. இக்கபோ புதிய ஏற்பாடுடைய மகிமை, தேவகுமாரனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்து புறப்பட போகுது. போச்சுன்னா என்ன ஆகும்? பாழாக்க விடப்படும். டெசலேட், வனாந்திரம், பாழான வனாந்திரம். அங்க எதை நட்டாலும் வளராது, ஒரு வேஸ்ட் லேண்ட், வேஸ்ட், அழிஞ்சு போவோம், அழிவு அழிந்து போவோம், பாழாய் போயிடுவேன். அதான் சொல்றாரு பாருங்களேன், அதுக்கு விடப்படும், பாழாக்க விடப்படும். எல்லாம் டிராமா நீங்க பண்ணிட்டு இருக்கலாம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல இயேசு இல்லை, இயேசு வந்துடுறாரு அந்த இடத்துல இருந்து. வந்துட்ட உடனே என்ன ஆயிடுது? ஆலயம் இருக்குது, சபை இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, ஆனா செத்த சபை அப்படின்றோம் இல்லைங்களா, அங்க உயிரே இல்லை. அந்த மாதிரி தான் பாழாக்க விடப்படும், இருளுக்கு விடப்படும், அழிக்கப்படும். பயமாபெரும் அழிவுக்கு அழி, ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இல்லாதபடிக்கு அழி அழிக்கப்படும். கடவுள் ஒரு இடத்துல இருந்து போயிட்டாருன்னா அவளுக்கு தான், சாத்தானுக்கு அந்த இடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதிரி தான். சாத்தானுடைய ஜப ஆலயங்களாக மாறி போச்சுன்றோம் இல்லைங்களா அநேக சபைகள். அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை தருவியோ நான் கூட்டி சேர்க்க பார்த்தேன், உனக்கோ மனதில்லை, ஆகவே இப்போ உன் இஷ்டத்துக்கு உன்னை விட்டுறேன். விடப்படும், விட்டுற அது என்ன ஆகும்? பாழாக்கப்படும், பாழாக்கப்படும். இந்த பாழான இடம் நம்ம ஏற்கனவே, நீங்க உங்களுக்கு யாருக்காவது நீங்க ஆங்கிலம் தெரிஞ்சிச்சுன்னா, ஜோசிஃபஸ் என்றவர் அவர் எழுதின வரலாறை நீங்க படிக்கணும். எப்படி இந்த மக்கள் பயங்கரமா அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு, அந்த டைட்டஸ் வெஸ்பேசியன், டைட்டஸ் என்ற கமாண்டர் வந்து அந்த ஜோசிபஸ் அவர் எழுதுற விதம் பார்த்தோம்னா நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த கொடுமை எல்லாம். ஆனா அது கண்ணால் கண்டதுனால அவர் எழுதுறார், கண்ணால் கண்ட சாட்சி. அந்த டைட்டஸ் கமாண்டருக்கே உடம்பு சரியில்லாம போயிருச்சான், ரோமன் கமாண்டருக்கே, ஏன்னா அங்கிருந்த பெண வாசனைகள்னால. அந்த நகரத்தை உடைச்சு உள்ள போகும்போது எவ்வளோ வழியெல்லாம் பெணங்க மேலத்தான் நடந்து போற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கல் இன்னொரு கல் மேல இல்லாதபடிக்கு முழு நகரமே எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வெறும் ஒரு கோபுரமோ அவங்க அழுவுறதுக்காக ஒரு வெஸ்டர்ன் வால் இன்னைக்கு இருக்கு. எத்தனையோ நூற்றாண்டு மக்கள் அங்க போகும்போது இங்கெல்லாம் மக்கள் குடியிருந்தாங்களான்னு நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு பாலான இடமாக. இன்னைக்கும் அது டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம நினைக்கிறோம், பாலான இடம் அது, பாலாக்க விடப்படும். தேவனுடைய கோபாக்கின பழிவாங்குதலின் பராமரிப்பு அவங்களை விடல. அந்த தேசம் தீர்க்கதரிசிகளையும் கொன்னு பயங்கரமா பாழான ஒரு இடத்தை நம்ம பார்க்கிறோம். ஓகே, அதனால தேவனுடைய சித்தம் இல்லாம போயிருச்சா, கடவுளுடைய மகிமை குலைஞ்சு போச்சா? இல்ல. இது 39வது வசனம் பாருங்களேன், படிங்க. 39
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
உங்க இடம் பாலாக்க விடப்படும், இதோடு நான் போக போகிறேன், என்னை காணாமல் இருப்பீர்கள் என்றார் இல்லைங்களா. இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். யோவான்லயே இதேதான் சொல்றாரு, கொஞ்ச காலம் என்னை காண்பீங்க அப்புறம் காணாம இருப்பீங்க. என்ன சொல்றாரு, நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன், அப்புறம் என்னை நீங்க பார்க்க முடியாது இல்லைங்களா. உங்க ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சு, உங்க சந்தர்ப்பம் முடிஞ்சிருச்சு, என்னை காண மாட்டீங்க. என்னை காணாம எப்பதான் திருப்பி பார்ப்பீங்க? எல்லாத்தையும் புதுப்பிக்கிற ஒரு நாள்ல நான் வரும்போது எல்லா தேவதூதர்களோடு எல்லா கால்களும் முழங்கால்களும் எனக்கு முடங்கி நான் தான் கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற ஒரு நாள்ல அப்பத்தான் என்ன நியாயாதிபதியாக நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தில் வந்த ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு அறிவிக்கிற ஒரு நாள்ல தான் என்ன நீங்க பார்ப்பீங்க அப்படின்ற நியாயாதிபதியாகத்தான் என்னுடைய பிரதான தேவதூதர்களோடு எக்கால சத்தத்தோடு எல்லா மகிமையோடு நான் வருவேனே, அப்பத்தான் என்னை பார்ப்பேன். அவ்வளவுதான் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிருச்சு பாருங்களேன். அதான் அவருக்கு சொல்றாரு, அவர் வரப்போறார், பயங்கரமான நியாய தீர்ப்போடு வரப்போறாரு, அப்பத்தான் என்னை பார்ப்பேன். இது ஒரு நம்பிக்கையோடு இந்த அதிகாரம் முடியுது. நம்ம பார்க்கிறவங்க கிறிஸ்துவுடைய வெற்றியை இதுல அறிவிக்கிறதா நம்ம பார்க்கிறோம் பாருங்களா. ஒரு ராஜ்யம் தான் என்றென்றும் நிலைக்க போகுது. இன்னைக்கு அது நடக்கலாம், இது நடக்கலாம், அவங்க தோக்கலாம், அரசியல் வரலாம், அது வரலாம், என்னத்தான் இயேசுவை நிராகரிச்சாலும் இன்னைக்கு, என்னதான் அவருடைய மக்கள் துன்பத்தை அனுபவிச்சாலும், அவரு நம்ம எவ்வளவுதான் அழுதாலும், ஒரு நாள் நம்ம மறக்க கூடாது, அவருடைய ராஜ்யம் தான் ஜெயிக்க போகுது. அவர் தான் ஜெயிக்க போறார் இல்லைங்களா. அவரை நிராகரித்து அவருடைய சத்ருக்கெல்லாம் அவர் அறிக்கை எடுக்கிற நாள் வரப்போகுது. அவர் அதை தான் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க என்ன நிராகரிக்கல, அதனால பாலாத்தான் நீங்க போவீங்க, ஆனா என்ன ஒரு நாள் சந்திப்பீங்க, அந்த நேரத்தில் என்னுடைய முழங்கால் உங்க முழங்கால் முடங்கும் எனக்கு. என்ன ரிஜெக்ட் பண்றதுனால நீங்க பாலாய்த்தான் போவீங்க. இன்னைக்கு எவ்வளவுதான் கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் வரலாம், எவ்வளவுதான் இது நம்மளுக்கு ரொம்ப இயேசுவை நம்புற விசுவாசிகளாக நம்மளுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கணும், ஏன்னா சுவிசேஷத்தின் சத்ருக்கெல்லாம் அவர் அறிக்கை எடுக்கிற ஒரு நாள். கடைசியில ஜெயிக்க போறது இயேசு கூட இருக்கிறவங்க தான், இயேசு தான் வெல்லப்ப, அவர் ராஜ்யம் தான், எல்லா ராஜ்யமும் ஆளுகிற ராஜாதி ராஜனாக அவர் தான் வரப்போற. அதுதான் அதோடு அந்த நம்பிக்கையோடு இந்த பகுதி முடிகிறது. ரெண்டு மூணு பயன்பாடுகளோடு நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு முதலாவது, ஏன்னா மூணு காரியத்தை இதில் பார்த்துருக்குறோம், ஒரு ஆழமான தீவிரமான பரிதபிப்பு, நிறைவேறாத ஆசை, உன்னை கூட்டி சேர்க்க மனதாக இருந்த நீங்கள் வரல, அவங்களுக்கு வந்த இறுதியான அழிவு. இதுல என்ன பாடங்கள் நம்ம படிக்கிறோம்? முதலாவது ஒரு இறையியல் பாடம், தியாலஜி லெசன். தியாலஜி லெசன் சில பேர் தூங்கிடக்கூடாது, ஓகே தியாலஜி சொல்ல போற திருப்பி நம்ம தூங்கிடலாம், இதான் சான்ஸ் நமக்கு, தூங்கிடக்கூடாது. இந்த தியாலஜி தெரியலன்னா நம்மளாம் சத்தியத்தையே புரிஞ்சுக்க முடியாது. என்னங்க தியாலஜி லெசன்லாம் எனக்கு தேவையில்லைங்க, ஏதாவது வாழ்க்கைக்கு ஏதாவது சொல்லுங்க. தியாலஜி லெசன் தெரியலன்னா வாழ்க்கை சரியா வாழ முடியாது. நான் சொல்லிட்டு இருந்தேன், பயாலஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் தியாலஜின்னு. நம்ம எப்படி வாழ போறோம், வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எதை பொறுத்து தெரியுமா இருக்குமா, ஆழமா நம்ம எந்த காரியங்களை நம்புறோன்றதை பொறுத்து தான் இல்லைங்களா. எந்த அளவுக்கு தியாலஜி தெரிஞ்சுக்கோ. ஓகே, முதல் தியாலஜி லெசனை படிப்போம். 37வது வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் எத்தனை தடையோ உன்னை சேர்க்க மனதா இருந்தேன், உனக்கோ மனதில்லை. இங்க வந்து பெரிய வம்பே இருக்கு, பெரிய வாதங்களே இருக்கு. தேவன் இறையாண்மை உள்ளவனா இருந்தா அவர் எப்படி மனுஷன் வந்து, தேவன் இறையாண்மை உள்ளவராக இருந்தால் எப்படி மனுஷனுக்கு பொறுப்பு இருக்க முடியும்? உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கலாம். அவர் தான் ரட்சிக்க முடியும், அவர் ரட்சிக்கிறவங்க தான் வர முடியும்னா அப்போ மனுஷன் வந்து பாவம் இல்லையா, அவனுடைய குற்றம் என்ன இருக்குது, அவனால் வர முடியாது தானே. காட்ஸ் சாவர்னிட்டி அண்ட் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ரெண்டையும் கோர்த்த ஞானிகள் உலகத்தில் இன்னும் பிறக்கலை, யாரும் பிறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வேதம் இது ரெண்டுமே வெளிப்படுத்துகிறதாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இது ரெண்டுமே வெளிப்படுத்துறத நாம் பார்க்கிறோம். கடவுள் தான் ஒரு மனிதனை ரட்சிக்கிறார், அதே நேரத்தில் ஒரு மனுஷ நரகத்துக்கு போறானா அதுக்கு காரணம் எந்த விதத்திலையும் ஆண்டவர் இல்லை, அந்த மனுஷன் அவன் தான் காரணம், அவனுடைய பாவம் தான் காரணம். கடவுள் ஒருபோதும் பாவத்துக்கு காரணக்கர்த்தர் அல்ல, அது நம்ம தெளிவா நமக்கு தெரியும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இங்கிலீஷ்ல சொல்றாரு பாருங்களேன், நாம் உறுதியாக ரட்சிப்பு முற்றிலுமாக கிருபையினால் ஏற்படுகிறது என்றதை நம்புகிறோம், அதே நேரத்தில் அதே உறுதியோடு மனிதன் அழிவதற்கு முற்றிலுமான காரணம் மனிதனுடைய பாவம்தான் என்று நம்புகிறோம். ரெண்டும் நம்பணும். கடவுள் தான் ரட்சிக்கிறார், கடவுளுடைய சித்தம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்குது, மனுஷனுடைய சித்தம் தான் ஒரு மனுஷனை நரகத்துக்கு தள்ளுகிறது. இங்க யோசிச்சு பாருங்க, நான் உங்களை சேர்க்கணும் நான் விரும்புகிறேன், ஆனா உங்களுக்கு வரவோ மனதில்லை. நீங்க கேட்கலாம், அவர் தான் இறையாண்மை உள்ள தேவனாச்சே, அவங்க வர மனதில்னா அவங்களுக்கு மனதை மாற்றி வர வைக்க முடியாது அவர்னால, அப்படி மாற்றி தான் அவர் எல்லாரையும் வர வைக்கிறது இல்லைங்களா. திப்ப உறுதியான அழைப்புனா என்ன, அவருடைய சித்தத்தை அவங்க மாற்றி இல்லைங்களா, மனதை பிரகாசிப்பிக்க பண்ணி அப்படி வந்தாதானே யாரும் வர முடியும். இவங்க தான் வராம இருக்கிறாங்களே, அவர் ஏன் அவர் வர வைக்க முடியாதா, அவர் அவங்களுடைய வர முடியாத தன்மையை மாற்ற முடியாதா, அதைத்தானே திப்ப உறுதியான அழைப்புல செய்யறாரு. அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கா? முதல்ல கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் நான் என்ன பதில், இவர் கேள்வியும் புரியல பதிலும் புரியல நீங்க இருக்கக்கூடாது. கேள்வி புரியுதுங்களா? ஓகே, இங்க நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு அந்த பகுதியை புரிஞ்சுக்கணும். இங்க ஆண்டவர் பேசும்போது தன்னுடைய மாறாத ஆணையை பத்தியும் இறையாண்மை சித்தத்தை பத்தியும் பேசல. ஆண்டவருக்கு அவருடைய குணாதிசயங்கள்ல அவருடைய அதிசயமான ஒரு சிக்கலான குணாதிசயங்கள்ல அவருக்கு பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கு. சில நேரங்களில் ஒவ்வொரு குணாதிசயம் ஒன்னுக்கு ஒன்னுக்கு மோதிர நிலைமையும் இருக்கு. எப்படி, ஒரு மனுஷர்களுக்கே அது இருக்கு பாருங்களேன். இப்போ ஒரு ஜட்ஜா இருக்கிறாரு, அந்த ஜட்ஜா இருக்கும்போது அவங்க சொந்த பையனே ஒரு தப்பு செஞ்சுட்டு அங்கே நிற்கிறான் குற்றவாளி கூண்டுல, அவருக்கு உள்ளத்துலலாம் பாசம் என்ன சொல்லுது, எப்படியாவது என் பையனை காப்பாத்திடணும்னு. ஆனால் அதே இதில் இன்னொன்னும் போராடுது, என்ன, நீதி நேர்மை. அது பையனா இருந்தாலும் நீதியைத்தான் நிலைநாட்டணும் அப்படின்னு உறுதியாக அது சொல்லுது. இது ரெண்டு மனுஷனுக்கு மோதுது இல்லைங்களா. மனுஷர்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏற்படும் போது பலவிதமான குணாதிசயங்கள் உள்ள ஆண்டவருக்குள்ள பல சிக்கல்கள் பல இதுங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அவருக்குள்ள ரெண்டு சித்தம் இருக்கு ஆண்டவருக்குள்ள. தியாலஜியன்ஸ் சொல்லுவாங்க, ஒன்று வந்து கட்டளைக்கேற்ற சித்தம் பிரிசெப்டிவ் வில், இன்னொன்று வந்து டிக்ரீட் வில் ஆணையின் சித்தம். பாருங்களேன் இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று கட்டளையின் சித்தம் என்ன, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும்னு அவருக்கு விருப்பம் இருக்கு, அவருடைய விருப்பம் இருக்கு. வேதம் சித்தம் கூட சொல்லுது இல்லைங்களா, யாருமே கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா, அது நிறைவேறது இல்லை. அதுக்கு பேர் தான் அவருடைய கட்டளை, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை எடுக்கிறார் வேதம் சொல்லுது இல்லைங்களா. அதுதான் அவருடைய விருப்பத்தின் சித்தம், இல்லைன்னா கட்டளையின் சித்தம், அதான் கட்டளையின் சித்தம். அதை கடந்து அவருக்கு இன்னொன்று இறையாண்மை ஆணையின் சித்தம் இருக்கு. என்ன, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தன்னுடைய பர்பசஸ் ஒரு காலம் தவறாம நிறைவேறும். இது வேற அது வேற, இது ரெண்டும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. அவருடைய இறையாண்மையின் சித்தம் இருக்கு, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் நிச்சயமாகவே பரலோகத்துக்கு போவாங்க ரட்சிக்கப்படுவாங்க, அதான் அவருடைய ஆணையின் சித்தம். அவருடைய தீர்மானங்கள் அவருடைய நோக்கங்கள் அது ரெண்டும் இருக்கு. இது எந்த சூழ்நிலையில என்ன சொல்லப்படுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய கட்டளையின் சித்தம் விருப்பத்தின் சித்தம் எல்லா காலத்திலையும் நிறைவேறதில்லை. இந்த பகுதியில இஸ்ரவேலே எருசலேமே உன்னை நான் கூட்டி சேர்க்க எவ்வளவோ மனதா இருந்தேன்றது சொல்றது வந்து, ஆனா உனக்கு மனதில்லை அப்படி சொல்றது வந்து அவருடைய விருப்பத்தின் கட்டளையின் சித்தம். அதனாலதான் அது நிறைவேறதில்லை இல்லைங்களா. அதே ஒரு சில நேரம் நிறைவேறலாம் நிறைவேறாம போல அவர் கட்டளையின் சித்தம் டிகிரி. ஆனா அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நிச்சயமாக திப்ப உறுதியாக அழைத்து பரலோகத்துக்கு கொண்டு போறது அவருடைய சாவரன் வில். இது ரெண்டையும் போட்டு குழப்புற வேலையை நம்ம பண்ணக்கூடாது. பாருங்களேன், முழு வேதத்துல பல இடங்கள் இது ரெண்டும் சொல்லப்படுறத பார்க்கலாம். ஒரு இடத்துல யோவான்ல பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் என்னிடத்தில் வருவார்கள், என்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலம் நான் தள்ளிவிட மாட்டேன், இந்த வசனங்கள் இருக்கு. இன்னொரு சில இடங்கள்ல கடவுளுடைய விருப்பத்தின் சித்தம், தேவன் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும்னு விரும்புகிறார். இந்த பகுதியில இவ்வளவு காருண்யத்தோடு அவருடைய தெய்வீக புதிரோடு அவருடைய விருப்பத்தின் சித்தத்தை தெரிவிப்படுத்துறார். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவும் வேதத்துல பார்க்கும்போது இது பாருங்க, இதுல தான் எல்லாரும் குழம்பி பிரச்சனையா போறது. வேதத்துல படிக்கும் போது யோசுவா காண்டவர் என்ன சொன்னார், அப்பா இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானித்து நீ ரைட்லயும் போயிடாது லெப்ட்லயும் போயிடாது இல்லைங்களா. நமக்கு என்ன ஏதாவது ஒன்ன பிடிச்சிட்டு தொங்கிட்டு ரைட்லயே போயிடணும்னு தான் நம்ம குணம். ஒன்னு தேவனுடைய இறையாண்மையா அதை பிடிச்சிக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம்ல போயிருது. எங்க வேதம் போகுதோ அங்கத்தான் போகணும், எங்க வேதம் நிக்குதோ அங்கத்தான் நிக்கணும். அந்த பேலன்ஸ்டு வேத பாதையை நம்ம பின்பற்றணும். யோசுவா கதான சொன்னாரு, ரைட் எக்ஸ்ட்ரீமுக்கும் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமுக்கும் நீ போயிடாத, வேதத்தின் படி நில்லு. ஒரு பக்கம் எடுத்து மனுஷனுடைய சித்தம் மனுஷனுடைய சித்தம் நம்ம போனோம்னா ஆர்மேனியன்ஸா மாறி போயிடுவோம். எல்லாம் மனுஷனுடைய சித்தம், அவன் நினைச்சா வரலாம், இல்லைனா இல்ல கடவுளுடைய சித்தம் எல்லாம் அந்த மாதிரி ஆர்மேனியன்ஸா போயிடுவோம். எல்லாமே மனுஷனை பொறுத்து இருக்குன்னு. இன்னொரு பக்கம் எல்லாமே இறையாண்மை தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம்னா ஹைப்பர் கால்வினிஸ்டா மாறி போலாம். புரியுதுங்களா? ஹைப்பர் கால்வினிஸ்ட் யாரு? எதுவுமே மனுஷனுடைய பொறுப்பு இல்லை, எல்லாம் கடவுளுடைய பொறுப்பு, கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படி பண்ணிடலாம். வெறும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் வருவாங்க, கடவுளுக்கு வந்து எல்லாம் உலகத்தின் மேல எந்த அக்கறையும் இல்லை, அதெல்லாம் ராங். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் அவாய்ட் பண்ணணும். வேதம் நம்மளை எங்க போக சொல்லுதோ அங்கத்தான் போகணும், எங்க நிக்க சொல்லுதோ அங்கத்தான் நிக்கணும். பாருங்க, ஸ்போஜனுடைய ஒரு கோட்டை படிச்சு இந்த பகுதியை முடிக்கலாம். எந்த மனிதனும் ஒரு குழப்பத்துல போயிடலாம், இந்த நடுப்பாதையை அவன் பின்பற்றாத போது. எப்பவாவது மனுஷன் தொடர்ந்து தேவனுடைய இறையாண்மையை மாற்றம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் வந்து ஒரு குழப்பத்துல போயிடலாம். இல்ல தொடர்ந்து மனிதனுடைய சித்தத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் இன்னொரு விதமான குழப்பத்துல போயிடலாம். அநேக பேர் பல விதமான குழப்பத்துல போறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ பாக்குறதுனால தான் வேதம் சொல்லுகிறத பாக்குறது இல்ல. தேவனுடைய இறையாண்மையை பயன்படுத்தி அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பயன்படுத்தியே சில பேர் தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறதுக்கு அது காரணமா கூட எடுத்துக்குவாங்க. ஸ்பர்ஜன் சொல்ற பாருங்களேன், ஏன் கடவுள் என்ன தெரிந்து கொள்ளலங்க, அதனால நான் நரகத்துக்கு போனா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அந்த முட்டாள்தனத்தை அந்த தப்பான தனத்தை இந்த பகுதி நம்மளை நிராகரிக்க செய்ய, எவ்வளோ கடினமா இருந்தாலும் கிறிஸ்து உன்னை சேர்க்க விரும்புகிறாருன்னு இந்த பகுதிக்கு சொல்லுது. நீ வரணும் உன்னை கூட்டி சேர்க்க நான் எவ்வளவோ மனதா இருக்கிறேன்னு சொல்லுது. நீ வரணும்னு சொல்லுது. ரயில் அதே சொல்றாரு, நம்மளுடைய ஒரு மனிதனுடைய அழிவு வந்து ஒருபோதும் அதுக்கு பிளேம் கடவுள் மேல நம்ம போடக்கூடாது. கிறிஸ்து விருப்பத்தின் விருப்பம் இல்லாததுனால் நான் அழிந்து போனேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிறிஸ்து ரட்சிக்கப்பட விரும்புகிறார். இது ஒரு செட்டில்டு பிரின்சிபிளா இருக்கட்டும். ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறான் அழியிறானா, அதுக்கு காரணம் அந்த மனுஷன்தான். ஓகே, இதை இன்னும் அதிகமா நான் சொல்ல விரும்பல, இதை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கடவுள் மேல ஒருபோதும் பிளேம் பண்ணக்கூடாது. இட்ஸ் டெவிலிஷ் பிசாசுடைய ஒரு குணம் கடவுளுடைய இறையாண்மையை போய் பயன்படுத்தி நம்ம பாவத்தை செய்யறதும் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு அது ஒரு காரணமா சொல்றதும் பிசாசுடைய ஒரு ஆலோசனை. அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஓகே, அடுத்த பயன்பாடு, ஒரு பிராக்டிக்கல் பயன்பாடு. இந்த பகுதியை பார்த்து நான் பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம எவ்வளவு கிறிஸ்துவுடைய மனதுருக்கத்தை பார்த்து நம்ம படிக்கணும், யோசிச்சு பாருங்க. அநேக நேரத்தில் நமக்கெல்லாம் இந்த ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு ஹைப்பர் கால்வினிசம், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மக்கள் வருவாருங்கள் அதனால நான் எல்லாரும் இல்லை, அப்படி இல்லை. கிறிஸ்து பாருங்களேன் எந்த அளவுக்கு அவர் சத்துக்களை அவன் தன்னை நம்பாது இருந்த போதும் தன்னை கொலை செய்ய போதும் எவ்வளோ பரிதபிப்போடு அவங்கள பார்த்தார், எவ்வளோ மனதுருக்கம் அவர் இருந்துச்சு. அவர் தீர்க்கதரிசிகளை கொன்னாங்க, அவரை கொல்ல போகிறாங்க, ஆனாலும் தாய்பாசத்தோடு அவங்கள ஒன்றிணைக்கணும்னு பார்த்தாரு. இந்த இயேசு தானே இன்னைக்கும் உலகத்தை பார்க்கிறார், இன்னைக்கும் அவர் மன துருகிறாருன்னு நம்ம பார்க்க முடியுமா? இன்னைக்கும் திரளான ஜனங்களை பார்த்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போத்து எத்தனை தடவையோ உங்களை சேர்க்க பார்த்தேன், எத்தனை தடவையோ ஒரு குஞ்சு தன் கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற மாதிரி பார்த்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லை. அந்த மனதுருக்கம் அவரோடு பரிதபிக்கிற மனதுருக்கம் நமக்கு இருக்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்களேன், அவருடைய மக்களாக இருக்கிற நமக்கு இருக்கணுங்க, அவர் நம்மளுடைய மக்களாக இருக்கிற நமக்கு ரொம்ப இருக்கணும். எவ்வளோ பாவ கடினப்பட்ட மக்கள் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அமிச்சாலும் அவங்க திருப்பி திருப்பி அவரை அழிச்சாலும் அவர் திருப்பி திருப்பியும் அவர்களை அழிச்சுக்கிட்டே இருந்தார். நம்ம பார்த்து இதுலேருந்து பார்த்து படிக்கணும், கிறிஸ்துவுடைய கண்கள் மூலமாக உலகத்தை பார்த்து பரிதபிக்க நம்ம கற்றுக்கணும், பரிதபிக்க கற்றுக்கணும். இந்த பரிதபிப்பு நமக்கு இருக்கணும். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட பரிதபிப்பும் இப்படிப்பட்ட ஆத்ம பாரம் இருக்கிற கருவிகளை தான் ஆண்டவர் பயன்படுத்தி ஆத்மாக்களை காப்பாற்றுறது. நம்ம ஏன் ஆண்டவர்கிட்ட சில பேர் கொண்டு வர முடியல, ஆண்டவர் ஏன் என்னை பயன்படுத்துறதில்லன்னு காரணம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? பிரதான காரணம் என்ன தெரியுமா? இந்த பரிதபிப்பு இல்லை நமக்குள்ள. எந்த பெரிய மிஷினரியோ எத்தனையோ பேர் கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்தவங்களுடைய குணத்தை பாருங்களேன், என்ன மக்கள் அழிந்து போற மக்களை பார்த்து பாரப்பட்டு கண்ணீர் விட்டவங்க தான், அவங்க தான் அவங்களுக்கு இருந்த வசதி நகரம் ஊர் எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு மத்தியில் வந்து ஊழியம் செஞ்சவங்கள தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த பரிதபிப்பு நமக்கு இல்லை, இந்த பாரம் நமக்கு இல்லைன்னா ஒருபோதும் நம்ம யாரையும் கிறிஸ்து கிட்ட கொண்டு வர போறது இல்லை. பாருங்களேன், இதை பார்த்து நம்ம படிக்கணும், கிறிஸ்துவோடைய கண்களின் மூலமாக உலகத்தை பார்த்து. எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோம், ஆமாம் ஆண்டவரே எல்லா ஆத்மாக்களை காப்பாற்றும் உலகத்தில் காப்பிட்றான்னா எவ்வளோ கோல்டாக இருக்குது நம்முடைய ஜபங்கள். உண்மையாகவே அதை உணர்ந்து, ஓ பெங்களூரே பெங்களூரே, ஓ இந்தியாவே இந்தியாவே, எத்தனை தடவை கிறிஸ்து உன்னை கோழி தன் குஞ்சுகள் சேர்க்குற மாதிரி சேர்க்கணும்னு பார்த்தார், மனதில்லாமல் இருக்கிறிய. நம்ம டெய்லி ஜபங்களில் கண்ணீர் இருக்கா? யோசிச்சு பாருங்கள், அழிந்து போகிற மக்களை குறித்து நமக்கு பாரம் இருக்குதா? நமக்கு தெரிஞ்ச மக்கள் தெரிஞ்ச மக்கள் அந்த கண்ணீர் இல்லைன்னா நம்ம எப்படிங்க காஸ்பல் ஊழியத்தை நம்ம செய்வோம்? அப்படிப்பட்ட கருவிகளாக மாறினோம்னா இந்த பகுதி அவங்க இயேசுக்கிட்ட வரலன்னா எப்படி பாலா போவாங்க, எப்படிப்பட்ட அழிவை அவங்க நோக்கி போவாங்க அப்படின்னு ஒரு பழைய பாடலெல்லாம் சொல்கிறாரு. இந்த நகரத்துக்காக கண்ணீர் விடுறவங்க ஒருத்தருமே இல்லையே, ஒருத்தருமே இல்லையே, நம்ம விடுறோமா? யோசிச்சு பாருங்க, அந்த பரிதபிப்பு நமக்கு இருக்கா? அந்த ஒரு பாடத்தை படிக்கணும். இன்னொரு பாடத்தை கடைசியாக, கிறிஸ்துவ கிட்ட இன்னும் வராதவங்க நீங்கள் யாராவது இருந்தா, என்னங்க நாங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள்லாம் கிறிஸ்துவ கிட்ட வரல, பத்து எனக்கு தெரிஞ்சவங்க 50-60 வருஷம் சர்ச்சிலேயே பிறந்து வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, இன்னும் கிறிஸ்துவ கிட்ட வராதவங்க இருக்கிறாங்க. இருக்கலாம் அப்படி, கிறிஸ்துவ கிட்ட வராதவங்க அப்படி இருக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கலாம், கிறிஸ்துவ கிட்ட சர்ச்சிலேயே வளர்ந்து இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து கிட்ட வந்து அவரை தனியாக தனிப்பட்ட விதத்தில் அவருடைய மீட்பின் ஆசீர்வாதங்களை போன வாரம் படித்த மாதிரி உள்வாங்கி எனக்காக அவர் மரித்தார். என் தெய்வம் அவர், அவருடைய மரிப்பு அவருடைய தியாகத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? இந்த பகுதியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார். அவர் உங்களுக்கு உங்கள் பேரை கூப்பிட்டு, ஓ ஜான் ஜான், இல்லை ஓ ரேச்சல் ரேச்சல், இல்லை ஓ ஆசினி ஆசினி, எத்தனை தடவையோ உன்னை நான் கூப்பிட பார்த்தேன், எத்தனை தடவையோ ஒரு கோழி தன் குஞ்சுகளை அழைக்கிற மாதிரி கூப்பிட பார்த்தேன். எவ்வளோ அன்போடு அவர் கூப்பிடுறாரு பாருங்களேன். அவருடைய ரெக்கைகளின் கீழே நீங்கள் வந்திருக்கிறீங்களா? அவரை நம்பி வந்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, அதான் பார்க்குறார் அவர் ரெக்கைகளின் கீழே. தொடர்ந்து நீங்கள் பாவத்தில் போகக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் வேற எங்கேயோ பிறந்திருக்கலாம் இல்லையா? உங்கள் இஷ்டத்துக்கு சில நேரத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஐயோ என்ன கண்ட்ரோல் பாயுங்க, அதை செய்ய முடியல இதை செய்ய முடியல அப்படின்னு, இஷ்டத்துக்கு ஒரு வேறு இடத்துல பிறந்திருக்கலாம், இஷ்டத்துக்கு டிவியை பார்த்துருக்கலாம், பாவத்தை செஞ்சுருக்கலாம், அப்பா கூட உட்காந்து குடிச்சிருக்கலாம், சிகரெட் குடிச்சிருக்கலாம், அப்படியெல்லாம் ஏன் ஆண்டவர் உங்களை விடலை? எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சு நீங்கள் பாவத்தில் அழியக்கூடாதுன்னு உங்களை சேர்க்கணும்னு பார்க்குறாரு. எத்தனை தடவையோ உங்களை கூப்பிட்டு பார்க்குறார். எத்தனை சர்மன்ஸில் கூப்பிடுறார். இன்றைக்கும் சர்மனில் உங்களை கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை சேர்க்குற மாதிரி கூப்பிடுறார். வருவீங்களா? சில நேரங்களில் உங்கள் ஆபத்து விபத்தில் கூப்பிடுறாரு, வியாதியில் கூப்பிடுறாரு, பராமரிப்பு கஷ்ட நேரங்களில் கூப்பிடுறாரு. நீங்கள் வருவீங்களா? ஒவ்வொரு பராமரிப்பும் சத்தமும் ஏன் அழியிற வா வா. என்ன ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் ரட்சிப்புக்கு யோசிச்சு பாருங்களேன். ரட்சிப்புனா என்ன தெரியுமா? பழைய பாடல சர்வ வல்லமை தேவனுடைய ரெக்கைகளின் கீழ் வருதுன்னு போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னார். அப்படின்னா என்ன? இந்த கோழி குஞ்சு கோழி ரெக்கைகளின் கீழே வந்துடுறதுதான். இயேசுடைய ரெக்கைகளுக்குள்ள வந்துடுறதுதான். அவருடைய அரவணைப்புக்குள்ள வந்தா எல்லாமே இருக்கு. அதான் ரட்சிப்பு. நீங்க அப்படி வந்திருக்கிறீங்களா? அந்த கதையில நான் சொன்ன மாதிரி அந்த கோழி அவ்வளோ அந்த ஃபார்மே பத்தி எரியும் போது அது ரோஸ்ட் ஆகும் போதும் அந்த கோழியை விடாம காப்பாத்துச்சு. அந்த மாதிரி இயேசு உங்க கோபாக்கினிய தன்மேல் வாங்கி கடவுளுடைய கோபாக்கினை தன்னை ரோஸ்ட் பண்ணாலும் அது முற்றிலுமா வாங்கி குடிச்சு உங்களை காப்பாத்தணும்னு அவர் எரிஞ்சாரு. அந்த இயேசு தாய் அன்போடு கூப்பிடுறாரு, வாங்க வாங்க. எத்தனை தடவையோ கூப்பிட்டு பார்த்தேன், நீ ஏன் வரமாட்டேன்ற? நீ ஏன் வரமாட்டேன்ற? பாருங்க, எவ்வளோ பெரிய தேவன் தன்னை போய் ஒரு கோழின்னு கூப்பிட்டுக்கிட்டு உங்களை கூப்பிடும் போது அது வராது குறித்து வெக்கப்படக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் யாருமே என்ன நேசிக்கிறது இல்லைங்க. உலகத்தில் அன்பே இல்லை, ஒரு திருப்தியே இல்லை, ஒரு வெறுப்பாக இருக்குது, வெறுமையாக இருக்குது வாழ்க்கையில். வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கும் இயேசு இல்லைன்னா. அதான் உலகம் உங்களுக்கு செய்யும். ஆனால் அவருடைய அரவணைப்புக்குள்ள வந்த ஆஹா, இயேசுடைய அன்பு, இயேசுடைய அக்கறை, பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாத்தையும் உணர்ந்து எவ்வளவு திருப்தியா வாழலாம். பிரச்சனையே உங்களுக்கு ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லைன்னா இயேசு ரக்க வெளியில இருக்கிறீங்க. வாழ்க்கையில அர்த்தம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒவ்வொரு நாளும் வெறுப்பா இருக்குது, ஏண்டா உயிரோடு இருக்கிறோன்னு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு ரக்கை வெளியில இருக்கிறதுனால. இன்னைக்கு அவர் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. பாதுகாப்பு கொடுக்குறேன், அரவணைப்பு கொடுக்குறேன், தாய் பாசம் எல்லா பாசத்தை விட கடந்த பாசத்தை கொடுக்குறேன், என்னுடைய ரெக்கைகளின் கீழ் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு வருவீங்களா? வராத போது யோசிச்சு பாருங்க. அந்த கோழி கூப்பிடும் போது அந்த ரெக்கைக்குள்ள வரலன்னா என்ன ஆகும்? வெளியில யார் காத்துக்கிறது? காத்துக்கிட்டு இருக்குது கழுகு. அந்த கழுகு உங்களை விடவே விடாது. அந்த கழுகு வாயிலத்தான் மாட்டிக்கிறீங்க. பிசாசு உங்களை விடவே விடாது. காத்துக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து காப்பாத்தி வந்துருன்னு கூப்பிடுறாரு. இல்லைன்னா அது உங்களை விடவே விடாது. அழிச்சு உங்களை பாலாக்குற வரைக்கும் விடாது. வாழ்க்கையே பாலா போவோம், உங்கள் லைஃபும் பாலா, குடும்பமும் பாலா போயிடும். பயங்கரமா தின்னு உங்களை அழிக்கிற வரைக்கும் எந்த நிம்மதியும் ஆறுதல பரவணைப்பும் இல்லாம. எத்தனை தடையோ கூப்பிட்டனே, ஏன் வரமாட்டேன்ற? இஸ்ரவேலுக்கு ரோமருங்க வந்த மாதிரி உங்களுக்கு ரோமருங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் அழிவு வந்துடும். இயேசுக்குள்ள வாங்க, அவருடைய அரவணைப்புக்குள்ள வாங்க, மனம் திரும்புங்க, அவர்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல தேவனே, இந்த பாடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆழமான பரிதபிப்பை பார்க்கிறோம் ஆண்டவரே. அதில் எவ்வளோ நாங்கள் குறைவாக இருக்கிறோம். இந்த பரிதபிப்பை நாங்கள் உம்மில் நிலைத்திருந்து உம்மிடத்திலிருந்து பெற்று ஆண்டவரே, அழிந்து போகிற மக்கள் மேலே நாங்களும் பரிதபிப்பை கண்ணீர் விட எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே. இந்த பரிதபிப்பு எவ்வளோ குறைவாக இருக்கிறோன்றதை பார்க்குறோம். அதனாலேயே எங்களுக்கு ஆத்தும பாரம், சுவிசேஷ பணியின் ஊக்கம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ஐயா. உலகம் எங்கள் கண் முன்னாடியே அழிந்து போய்கிட்டு இருந்தாலும் அதை ஒரு உணர்வில்லாத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலமாற கிருபை பாராட்டும், உணர்த்தும். எத்தனை தடவையோ கூட்டி சேர்க்க பார்த்தோம், இன்னும் வராத மக்கள், கழுகு வாயில் மாட்ட இருக்கிற மக்களுக்கு நீ பேசி இந்த நாளில் உம்முடைய சிறகுகளின் கீழ் கொண்டு வரும். என்னுடைய பலவீனமான வார்த்தைகளை பயன்படுத்தும் தேவனே, வழி நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.